തുടർന്ന് മെഞ്ഞാനമും വിഞ്ഞാനമും. മെഞ്ഞാന തത്വങ്ങളെ വിഞ്ഞാനം മൂലം വിളക്കം മുയർച്ചി. നികൾച്ചി തൊകുപ്പു സിമയ്യ ശിവനേശൻ. വിളക്കം തരുവർ ഡോക്ടർ ലംബോദരൻ.
வணக்கம் நேயர்களே, நாங்கள் இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான அம்சமாக எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை பற்றி பார்க்கலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சமயங்களிடையே ஒரு அந்யோன்யமான புரிந்துணர்வு இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றைத்தான் குறித்து செல்கிறது. இப்பொழுது நாங்கள் பல்வேறு வழிகளிலே தேவையற்ற விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் என்று நினைத்து பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்களை நாங்கள் இங்கே பார்க்க முனைகிறோம். உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நற்செயல்கள் பல்வேறு சமயங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அன்றி வேறொன்றும் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். முக்கியமாக புலம்பெயர் நாட்டிலே பல்வேறு வகையான இன்னல்கள் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பல சிரமங்களோடு நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு, அதை பற்றிய ஒரு சிந்தனை, அதை பற்றிய ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான பல கருத்துக்கள் உண்மையிலேயே எங்களுக்கு வழிகாட்டிகளாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இவ்வாறான காலங்களிலே உங்களுக்கு தெரியும், எவ்வப்போது எந்தெந்த சமய நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய ஒரு காலகட்டத்திற்கு ஏற்றதான இந்த ஒப்பு நோக்கின்ற கிறித்தவத்துக்கும் சைவத்துக்கும் இடையே இருக்கின்ற சிறப்பான அம்சங்களை பார்ப்பதற்காக வழக்கம்போல் கலையகத்திலே இங்கு டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சுவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்கள் அனைவருக்கும் எமது நத்தார் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகெங்கும் இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த தினமாகிய நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள். நத்தார் பண்டிகைகள் கிறிஸ்தவர்கள் தான் மட்டுமல்லாது உலகெங்குமே ஒரு பொது விடுமுறை தினமாக, ஒரு புதிய வருடத்துக்குரிய தொடக்கமாக கணிக்கப்பட்டு வருகின்றது. கிறிஸ்தவ மதத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த மதங்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்பது வேறு.
அது முக்கியமாக விளங்கி
முக்கியமான விளக்கம். அதாவது ஒருவர் ஒரு ஆத்ம விசாரணையிலே இந்த உலகம் என்றால் என்ன, இந்த நம்முடைய வாழ்க்கை என்றால் என்ன, இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா அல்லது நோக்கம் இருக்கின்றதா, அந்த நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு அல்லது உறவு என்ன, எமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அல்லது உறவு என்ன, இந்த உலகத்துக்கும் எமக்கும் அப்பாலே இதற்கு காரணமான ஒன்று இருக்கின்றதா, ஒரு கர்த்தா இருக்கின்றாரா, அப்படி இருக்கின்றார் என்றால் அவருக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவருக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த விடயங்களை பற்றி ஆராய்வதை சொல்லுவார்கள் ஆத்ம விசாரணை அல்லது தத்துவ விசாரணை. இது மூன்று பொருள். ஒன்று, இந்த உலகம் இருக்கிறது என்று தெரிகிறது, இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி. ஒன்று, அதைத்தான் எங்களுடைய சைவம் பாஷம் என்று குறிக்கின்றது. ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்றாக பிரிபட்டு இந்த மாயையிலிருந்து தோன்றிய இந்த உண்மை பொருளாக இந்த உலகங்கள் உலகத்தில் உள்ள பொருள்கள் விளங்குகின்றன. இரண்டாவதாக உயிர்கள். உயிர்கள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, ஏனைய உயிர்கள் யாவும். இந்த பூமியில் இருக்கின்ற உயிர்கள் மட்டுமல்லாது கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகளிலே பல்வேறு விதமான உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் உண்டென்று சைவம் கூறுகின்றது. இதையே இன்றைய விஞ்ஞானமும் சொல்லுகின்றது. மற்றது இந்த உலகத்துக்கு பின்னால் அதற்கு கர்த்தா ஒருத்தன் இருக்கிற ஒரு காரணம் இருக்கின்றது என்று சொல்லி இறை என்ற உண்மையை சொல்லுகின்றது. இதுதான் முப்பொருள் உண்மை என்று சைவம் சொல்லுகின்றது. ஆனால் இதே பெயரில் இல்லாவிட்டாலும் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் ஆன்மீகவாதிகளும் இதை பற்றிய விசாரணை, இதை பற்றிய வினாக்கள் அந்த விடைகளுடன் தான் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ஒரு சைவராக சைவர்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது வந்து கிறிஸ்தவர்கள் பார்க்கின்ற பார்வை ஒன்று இருக்கின்றது. அதிலேயும் ஒவ்வொரு விதமான பிரிவுகள் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள். கத்தோலிக்கர் ஒரு விதமாக பார்ப்பார்கள், புரொட்டஸ்டன்ட்ஸ் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள், அதே மாதிரியாக பெண்டிகோஸ்ட் இன்னொரு விதமாக பார்ப்பார்கள். இப்படி சற்றே மாறுபட்ட பார்வையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய நூல் வந்து நாங்கள் சொல்லுவோம் பைபிள். அந்த பைபிள் தமிழிலே வந்தபோது எங்களுடைய சைவத்திலே எங்களுக்கு இருக்கின்ற மூல நூல்களை, மதல் நூல்களை நாங்கள் வேதம் என்று சொல்வது போல அவர்களும் அந்த வேதம் என்று சொல்லுகிறார்கள். ஆகமம் என்ற வார்த்தையையும் பாவிக்கின்றார்கள். அப்ப இந்த ஒப்புமைக்காக எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது என்று கேட்டால், இந்த எங்களுடைய மத பாரம்பரியம், எங்களுடைய சனாதன தர்மம் அல்லது இந்து மதம் வந்து அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். அதே ஒரு யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இருக்கின்றது. அந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வந்து இட்ஸ் யூனிக் ஃபோர் சைவம் அல்லது ஹிந்து விஷயம் என்று சொல்லலாம். இந்த எங்களுக்கு தெரியும், பிபிலிய வேதத்தை படிப்பவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் மன்னன் ஒரு பெரிய கோயிலை இறைவனுக்கு எழுப்புகின்றான். ரோமானியர்கள் படிவெளுத்த பொழுது அந்த கோயில் எல்லாம் இடித்தொழிக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிதறி அடிக்கப்படுகின்றார்கள். அந்த சாலமோன் மன்னன் எழுப்பிய அந்த கோயில் தரைமட்டக்கமாக்கப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட அதே வருடம் அங்கிருந்த ஜூதர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார்கள் இந்தியாவிலே. எமது சனாதன தர்மம் நடந்த நாட்டிலே தென்னிந்தியாவிலே அவர்களுடைய பாரம்பரியத்திலே இன்றைக்கும்
இருக்கின்றார்கள்.
தமிழர்களாக வாழுகின்ற ஜூதர்கள் அவர்களை பேணி பாதுகாத்து அவர்கள் மரபுகளை மதித்து அவர்களை அவர்களாகவே வாழ விட்டு வழிவகுத்தது எமது சனாதன தர்மம். இதுல வந்து இங்க வந்துட்டீங்க நீங்கள், அதனுடையால் உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்ற முடியாது, உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லவில்லை. இன்றைக்கு அதுக்கு நடந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்களாகி விட்டன. ஆனாலும் அந்த மத பண்பாட்டோடு அந்த அடையாளத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள்.
அதில் ஒரு சகிப்புத்தன்மை வெளிப்படுது,
சகிப்புத்தன்மை, பெரும் தன்மை, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை. இதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அதன் பின்னர் ஏற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகள் இருந்தன. முதல் நூறாண்டு கால வாழ்க்கை அந்த கிறிஸ்தவத்தினுடைய, அங்கிருந்து சிதறிக்கப்பட்டவர்கள் கூட கேரளாவிலே வந்து குடியேறி அங்கு கிறிஸ்தவ திருச்சபை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவ மதம் அந்த பாரம்பரியமாக இன்றைக்கும் அங்கே இருக்கின்றது. 9வது நூற்றாண்டிலே காணப்பட்ட அவர்களுடைய செப்பேட்டு படிவத்திலே கூட அவர்கள் மாணிக்க வாசகரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் செப்பு பட்டயம் என்று எடுக்கப்பட்ட செப்பு வீடுகள், அந்த செப்பு வீடுகளிலே அவர்களுடைய அந்த கிறிஸ்தவருடைய குறிப்புகளிலே மாணிக்க வாசகரை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த என்னடா அந்த சமகாலத்தில் தானே மாணிக்க வாசகருடைய காலம் 9வது நூற்றாண்டு. 9வது நூற்றாண்டிலே அவருடைய பாரம்பரியத்திலே வந்தவர்கள் இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இதை சில பேர் தப்பாக புரிந்து கொள்வது உண்டு. ஆனால் சில பேர் சொல்லுவார்கள் செயின்ட் தோமஸ் வந்து மயிலாப்பூருக்கு வந்திருந்தார் இந்தியாவுக்கு என்று. ஆனால் செயின்ட் தோமஸ் வந்ததற்கான ஆதாரம் வந்து கத்தோலிக்க திருச்சபையிலேயும் இல்லை, அவர்கள் அப்படி சொல்லுவதில்லை. ஆனால் அப்படியும் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது, செயின்ட் தோமஸ் வந்திருந்தார் என்று.
அதுக்கு ஆதாரங்கள்
இல்லை. இரண்டாவதாக அந்த தோமஸ் வந்திருந்த பொழுது அவர் சந்தித்து திருவள்ளுவரை சந்தித்தபடி நாளைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுத வேண்டி நேர்ந்தது என்ற கருத்து ஒன்றும் சொல்லப்படுகின்றது. அதிலும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 32 ஆம் ஆண்டு, கிமு 32 ஆம் ஆண்டு கடைச்சங்க காலத்திலே அது அரங்கேற்றப்பட்டது. அவருடைய அரங்கேற்ற விவரங்கள், எந்த மன்னனுடைய சபையிலே அவர்கள் அரங்கேற்றினார் என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே அது அரங்கேற்றப்பட்டது. அப்ப இந்த சகிப்புத்தன்மை ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. விவேகானந்தர் 120 வருடங்களுக்கு முன்னர் சிக்காகோவில் நடந்த த வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் கான்பரன்ஸ்ல வந்து அவர் ஒரு உன்னதமான உரையை நிகழ்த்தினர். முதன் முதல் இந்து மதத்தின் செய்தி மேற்குலகத்துக்கு வருகின்றது பொதுமக்களுக்கு. அதுக்கு முன்னரே சில அறிஞர்கள் மட்டத்திலே உபநிடதங்கள் எல்லாம் பாரசீக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டன. அங்கிருந்து ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்த அறிஞர்கள் மட்டத்திலே அந்த இது இருந்தது. ஆனா அவர் பொதுமக்களுக்கு எடுத்துச் சென்றது முதன்மல் விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே காணுகின்றோம். அப்ப அவர் அப்பொழுது சொல்லுகின்றார், த செக்டேரியனிசம், பிகட்ரி and horrible dissent and fanaticism have long possessed this beautiful earth. இந்த பிரிவின மாதமும் மதவாதமும் இந்த அழகான உலகை பல காலமாக பிடித்துள்ளன என்ற கருத்தையும், இதன் வழிவந்த மதவெறி இவற்றினாலே இந்த உலகம் பிடிக்கப்பட்டுள்ளது. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilizations and sent whole nations to despair. அப்ப இந்த இவற்றினாலே உமது பூமியில் வன்முறைகள் நிறைந்துள்ளன, மீண்டும் மீண்டும் பல தடவைகள் குருதியால் நினைத்துள்ளன, நாகரிகங்களை அழித்துள்ளன, இனங்களை அடையாளமே இல்லாமல் சிதைத்துள்ளன. அந்த இந்த மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் நடந்து வருகின்ற இந்த கொடுமைகள் மட்டும் இல்லாதிருந்தால் நாம் வாழும் சமுதாயம் இன்னும் எவ்வளவோ முன்னேறியிருக்க வேண்டும். Had it not been there horrible demons, the human had it not been these horrible demons, human society would be far more advanced than it now. அப்ப இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த ஆத்ம நாட்டத்துக்குரிய சமயங்கள் மதங்கள் எங்களுக்கு எல்லாம் உதவி வருகின்ற பொழுதிலும் இவற்றினாலே வருகின்ற அபாயங்களையும் பற்றி அவர் சொல்லியிருக்கின்றார். இப்ப இந்த மதங்களுக்கு புரிந்துணர்வு அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பல்லின பண்பாட்டு சமுதாயத்திலே வாழுகின்றோம். ஆகவே என்னுடைய மதம் தான் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. மற்ற மதத்திலே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், எப்படி வழிபடுகின்றார்கள், என்ன நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு அல்லது அப்படி நடந்து கொள்வதற்கு என்ன அடிப்படை இருக்கின்றது என்று புரிந்துணர்வு வேண்டும். இந்த புரிந்துணர்வு இல்லாவிட்டால் இந்த பல்லுணர்வு பல்லின பண்பாட்டு சமூகத்திலே வாழ முடியாது. அந்த புரிந்துணர்வு ஒன்றும் புதியல்ல. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனாதன தர்மத்திலே 3500-4000 வருடங்களுக்கு முந்தைய யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து யூதர்களை யூத மதத்துடன் யூதர்களாக வாதம் வைத்தது நமது சனாதன தர்மம். 2000 வருடங்களுக்கு முன்னால் அடைக்கலம் தேடி வந்த கிறிஸ்தவர்களை அடைக்கலம் கொடுத்து கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களாகவே வாழ வைத்து வழிவகுத்தது நமது சனாதன தர்மம். ஆகவே இந்த மற்ற மதங்களை புரிந்து கொள்வது ஒரு புதிய விடயமோ அல்லது புதிதான ஒன்றோ அல்ல. என்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் சைவத்தோடு there are some striking similarities என்று சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த ஆத்ம விசாரம் அல்லது விசாரணை முதலே தொடங்கிவிடுகின்றது. அவருடைய 12வது வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவரை கோவிலுக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் பெற்றோர். அந்த கோவிலுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த கோவிலிலே அவரை காணவில்லை. He was lost in the crowd. பெற்றோர் தேடிக்கொண்டு வந்தால் இவர் உயர்ந்த விடயங்களை பற்றி, தத்துவ ஞானத்தை பற்றி அல்ல உயர்ந்த ஞான விடயங்களை பற்றி அங்குள்ள மதகுருமாருடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் இவரை காணுகின்ற பொழுது அப்ப அந்த சிறு வயதிலேயே அவருக்கு ஆத்ம விசாரம் அல்லது ஆத்ம விசாரணை வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை என்ன, இறை என்றால் என்ன, இறைக்கு நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற விசாரணை அங்கே தொடங்குகின்றது. அதற்கு அப்பால் அவரை பற்றி விவரங்கள் பைபிளிலே காணப்படவில்லை. பின்னர் திருப்பாவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு 12 வருடங்கள் லாஸ்ட் இயர்ஸ் என்று சொல்லுவார்.
எங்க போனார் என்ன மாதிரி என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையில டாக்டர், நான் அறிந்த மட்டும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அவர் காஷ்மீர் நாட்டிலே இருந்ததாக சில தகவல்கள் புத்தகங்களே நான் வாசித்திருக்கிறேன். 12 வருடம் அங்கே காஷ்மீரில் இருந்த பிராமணர்களோடு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டதாகவும் பல செய்திகள் வருகின்றன.
அதிலே ஒரு அளவுக்கு உண்மை இருக்கு. இந்த 12 வருடங்களை பற்றி ஒரு குறிப்புமே இல்லை.
ஆமா,
இப்ப பிபிலிக்கல் ட்ரெடிஷன்ல பார்த்தோம்னால் அந்த இந்த பார்க்க வரலாறுகளை அச்சுட்டாக அந்த மகாவம்சம் எழுதுவது போல குறித்து வைத்திருப்பதில் அது ஒரு தனித்துவம் இருக்கின்றது. பலருடைய பல தீர்க்க தரிசிகளுடைய எரமையாவில இருந்து இளையாவிலிருந்து மோசஸில் இருந்து பல தீர்க்கருடைய வாழ்க்கை வரலாறுகள் வெளிப்பாடுகள் அவருடைய சோதனைகள் அவருடைய ஆத்ம விசாரங்களை பற்றி எல்லாம் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இவ்வளவு முக்கியமான இந்த மெசேயா என்று சொல்லப்படுகிற மீட்பர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலின் இந்த 12 வருடங்கள் ஏன் அங்கே குறிப்பிடப்படவில்லை அல்லது என்ன நடந்தது என்றது ஒரு புதிர்தான். அப்ப நிறைய உண்மை இருப்பதற்கு காரணம் ஒன்று என்னென்று கேட்டால், ஒன்று அந்த முன் வந்த மரபு இருக்கின்றதான் இந்த ஜூத ட்ரெடிஷன், அதாவது ஜூடோ கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்லாமிய மதம், இன்றைய இஸ்லாம், கிறிஸ்தவம், ஜூத மதம் மூன்றுக்குமே தாய் மதமாக இருந்தது ஒன்று ஜூத மதம். பழைய ஏற்பாடு எல்லாருக்குமே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்ப இந்த மதத்தில் இருந்து வருகின்ற பொழுது இந்த இயேசு கிறிஸ்துநாதர் வந்து போதிக்கின்ற கொள்கைகளை பார்த்தால், வலது கண்ணத்தில் அடித்தவனுக்கு இடது கண்ணத்தை காட்டு, அந்த அஹிம்சை, அடுத்தவனுக்கு அன்பு செய், அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். அந்த இது வந்து ஒரு புதிய மரபாக காணப்படுகின்றது. அதற்கு முன்னர் இருக்கின்ற மரபை பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் ஒரு கடும் கோட்பாட்டுக்காரராக இருந்திருக்கின்றார்கள். இப்ப சொல்லுவார்கள், வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், ஓகே இதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய செய்யப்படாது, இதுல இப்படி ஓய்வு நாள் என்று இருக்கின்றது, இந்த ஓய்வு நாளிலே நீ நோயாளியை சுகப்படுத்தக்கூடாது, அப்படி எல்லாம் தடைகள் வருகின்றன. அப்படி அந்த அதாவது புத்தகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு, இப்போதும் இருக்கின்றோம் எங்களிலேயும் கூட புத்தகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இதுல இப்படி இருக்கின்றது, அதனுடைய அப்படி செய்யப்படாது, இதுல இப்படி இருக்கிறது, அந்த அந்த புத்தக போட்பாட்டுக்காரர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர் அந்த பொதுமக்களுக்கு எளிமையானதாக அதை கொண்டு வருகின்றார். அது ஒரு முக்கியமான திருப்பம். மற்றது ஒரு அன்பு மதமாக அதை பரிணமிக்க வைக்கின்றார். அது ஒரு முக்கியமான திருப்பம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பார்த்தால் எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், இந்த ஞானம் வருவதற்கு குரு வர வேண்டும், குரு வர வேண்டும் என்று. அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், இங்கே உள்ள அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கலாம், அது ஒரு விடயம் இருக்கின்றது, சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. அவருடைய சமாதி கூட பாகிஸ்தானில் ஒரு பகுதியிலே இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இஸ்லாத்திலே அவருடைய பெயரை ஈசா நபிகள் என்று சொல்லுவார்கள், ஈசா நபிகள் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த சமாதியையும் கூட ஈசா நபிகளுடைய சமாதி என்று தான் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஒரு பக்கம் இருக்க அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவருடைய அந்த பேப்டிஸ்ட் ஜோவான் என்று சொல்லி சொல்லியோண்டு அந்த சைவத்திலே கூறப்படுகின்ற ஒரு பறை. அவர் கொடுத்து ஞானஸ்தானம் எங்களுடைய தீட்சைக்கு ஒப்பானது. அப்ப இந்த குருவருள், தீட்சை, சத்தினிபாதம் எல்லாம் அடுத்தடுத்து நிகழ்கின்றன. மலபரிபாகம் இதுவினியப்பு வந்துவிடும் அதோடு. அதற்கு அப்பால் அவருடைய போதனைகள் தொடங்குகின்றன, அந்த உச்சக்கட்டத்துக்கு வருகின்றது அவருடைய ரியலைசேஷன். அப்ப நாங்கள் மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும், சைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை அவரை ஒரு ஞானியாக பார்க்கின்றார்கள், ஒரு ஜீவன் முக்தராக பார்க்கின்றார்கள் அந்த வடிவத்திலே. அப்ப அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு ஞானியினுடைய ஒரு அருளாளருடைய வாக்காக பார்க்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை ஒரு அருளாளருடைய ஞானியுடைய வாழ்க்கையாக பார்க்கின்றார்கள். இந்த ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டிஸ் அங்கே இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பல விடயங்களிலே கூட அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும். உதாரணமாக இப்ப நாங்கள் வந்து எங்களுடைய இந்து கோயில்களிலே தெரியும், நாங்கள் ஒரு உருவத்தை வைத்து வழிபடுவோம்,
உருவ வழிபாடு,
உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை பற்றி இங்க அவர்களுடைய விவிலிய வேதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜாத்ராகமத்தில் 25 அதிகாரம் முழுமையுமே சொல்லுகின்றது, கர்த்தர் மோசையை நோக்கி சீத்தி மரத்தினால் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1.5 முழ உயரமும் உடையதாய் ஒரு பெட்டி பண்ணி அதை பசும் தட்டால் மூடுவாய். அதன் மேல் கிருப ஆசனம் ஒன்றினை அமைத்து அதன் இருபுறத்தும் பசும் பொன்னால் ஆன இரு கேருபீன்களை, அதாவது இரு விக்கிரகங்களை அமைக்க ரெண்டு பக்கமும். இந்த பெட்டியினுள் தாம் எழுதி கொடுத்த சாட்சி பத்திரத்தினை வைத்து சதாகாலம் ஆராதனம் பண்ணிடுவாயாக. இது ஜாத்திராகமத்தில் இருக்குது. அதே மாதிரியாக அந்த ஜாத்திராகமத்தில் 35, 36, 37 அதிகாரங்கள்ல மோசே கட்டளை கட்டளையிட்ட பிரகாரம் முறைப்படி இந்த அமைப்பினை உருவாக்கி பிரதிஷ்ட செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எங்களுடைய கோயில்களிலே சந்ததி சந்ததியாக பிராமணர்கள் குருமார்கள் பூஜை செய்து வருவது காணப்படுகின்றது. அதே மாதிரியாக ஜாத்திராமத்தின் 40ஆம் அதிகாரத்தில் ஆரோனும் அவன் சந்ததியாரும் தலைமுறை தலைமுறையாக இந்த பெட்டியை ஆராதிக்க ஆசாரியர்களாக அல்லது குருமார்களாக நியமிக்கப்பெற்றனர் என்ற கருத்து காணப்படுகின்றது. இதே செய்தி எண்ணாகமம் சங்கீதம் ஆகியவற்றிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல கூட இந்த பெட்டி மட்டுமல்ல, இந்த குருமாருக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, என்னென்ன குவாலிட்டிஸ் தே ஷுட் ஹேவ் என்றதை பற்றியெல்லாம் கூட விவரமாக தலைமுறை தலைமுறையாக குறித்து வச்சையும்படியாக அபிஷேகம் செய்யப்படுவது, அதாவது நாங்கள் ஆச்சாரிய அபிஷேகம் என்று சொல்லுவோம் இல்லையா, குருத்துவமாக கொடுப்பது, அந்த அபிஷேகம் செய்யப்படுவது, அவர்களுக்கு தேவையான தகமைகள் எல்லாவற்றையும் பற்றி எண்ணாகமம் உபாகமம் போன்றவற்றில் அவர்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த உருவ வழிபாட்டில் பார்த்தமென்றால், நாங்கள் யோசுவா ஆகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தமென்றால், இந்த இஸ்ரேலர் தம் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட போது இந்த யோசுவா மற்றும் இஸ்ரேலியர்கள் மூப்பர் ஆகியோர் இந்த விக்கிரகம் இந்த பெட்டியின் முன்னால் சாயங்காலம் வரை சாஷ்டாங்கமாக விழுந்திருந்து நமஸ்தரித்து எதிரிகளை வெல்ல வலம் பெற்றமை கூறப்பட்டுள்ளது. இந்த பெட்டிகள்ல வந்து பிரதிஷ்டை ஆராதனை பலி ஆராதனை பலி கொடுப்பது என்றதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கள் கோயில்களே போருகின்ற பொழுது நாங்கள் காலணிகள் அணிவதில்லை, காலணிகளை கலட்டி விட்டு போறது இருக்கிறோம் இல்லையா. இதே வழிபாடு அங்கே சங்கீதத்தில் 9ஆம் அதிகாரத்தில் மற்றது ஜாத்ரஹானத்தில் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஓரஃப் என்ற மலை இருக்கின்றது, அங்கே மோசை அடைந்த போது அங்கே அந்த பரிசுத்த பாத இது ஒரு பரிசுத்த தலம், இங்கே உன் பாதணிகளை கலட்டி விட்டு வா என்று சொல்லி கர்த்தரவனுக்கு பணித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு மருதனார் மடத்திலே ஒரு கிறிஸ்தவ என்ன சொல்வார்கள் செமினரி இந்த போதகர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற நிலைமையம் இருக்கின்றது. அங்கே போயிருக்கின்றேன். அங்கே சாம் என்ற ஒருவர் இருந்தார், அவர் காவியுடைய தான் தெரிவித்திருப்பார், அதற்கு அதிபராக இருந்தவர். அப்பொழுது அப்ப அவர் அங்கே இருக்கின்ற தேவாலயத்தின் வாசலிலே இந்த வாசனம், நீ இருப்பது புனிதமான இடம், உன் காலணிகளை இங்கே கலட்டி வைத்து விட்டு வா என்ற வசனத்தை வாசலிலே பொறித்திருக்கின்றார்கள். அந்த சேர்ச்சில் அந்த தேவாரதனையில வந்து காலணி கலட்டி விட்டு செருப்பு கலட்டி விட்டு தான் உங்களுக்கு போய் வழிபடுவார்கள்.
உண்மையிலே அது புனித ஸ்தலத்தில் இவ்வாறு
அது ஒரு மரியாதை, பேயிங் அவர் ரெஸ்பெக்ட். இதுல நிறைய அந்த ஒற்றுமைகளை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் எல்லாம் இந்த அபிஷேகம் செய்வோம் இல்லையா, தூப ஆராதனைகள் தீப ஆராதனைகள் கொடுத்து அபிஷேகம் செய்து எல்லாம் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவார்கள், இருந்து எல்லாம் பால் பழங்கள் எல்லாம் வீணாக விரியம் செய்கின்றீர்களே, இதெல்லாம் ஆக்களுக்கு அல்லது விளக்களுக்கு குணமாக கொடுத்தால் புண்ணியம் என்றெல்லாம் சொல்லுவோம். இது சைவக்காரர் எல்லாரும் கன பேர் சொல்லுவார்கள். ஆனால் கிறிஸ்தவத்திலே கூட ஜாத்திராகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகின்றார், அதி உத்தம சுகந்த திரவியங்களான இந்த குறித்த திரவியங்களை ஒழுங்கு சேர்த்து அபிஷேக திராவியத்தை தயாரித்து பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பாவிச்சு அந்த அபாசன திரவியங்களை பாவிச்சு அபிஷேக திரவியங்களை தயாரித்து முறைப்படி சாட்சிப்பட்டி உள்ளிட்ட இறை சாநித்தியம் கொண்ட அனைத்து பொருள்கள் மீதும் அபிஷேகம் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறது. இதே போல அந்த குருத்துவ அபிஷேகம் இருக்கின்றது இல்லையா, ஆச்சாரிய அபிஷேகம் தலைமுறை தலைமுறையாக, அதுக்கும் இதே மாதிரியாக அபிஷேகம் செய்யப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. கடவுளுக்கு முன்னால் உணவை படைக்கின்றோம் இல்லையா, அது கூட காணப்படுகின்றது. ஜாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எனது சன்னதியில் தினமும் சமூக அப்பம் வைக்கப்பட வேண்டும். அப்பம் அந்த காமன் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த இது எனது சன்னிதியிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காணப்படுகின்றது. தூப ஆராதனை தீப ஆராதனை மற்றது நெருப்பிலே வைத்து வழிபடுவது நெருப்பிலே வைத்து வழிபடுவது எல்லாம் கூட இந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது. அதே மாதிரியாக இந்த நாங்கள் சுவாமியை தூக்கி கொண்டு ஊர்வலம் பெறுவோம் இல்லையா, 4ஆகமம் 15ஆம் 16ஆம் அதிகாரங்களில் அந்த சாட்சி பெட்டியை அவற்றில் பிரதிக்கப்பட்டுள்ள மகிமை பொறிந்த அந்த தண்டுகளுடன், அந்த நாங்கள் தண்டு கொடுத்து தூக்குவோம் இல்லையா சுவாமி, அந்த தண்டுகளுடன் தோள்களில் தூக்கி வந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஊர்வலம் பாடார்கள் திருவிழா. அப்ப அப்படி வரும்பொழுது தூக்கி வரும் பிறகில் இறைவனே எழுந்தருளி வருவதாக கருதி தாவீதின் கட்டளப்படி பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தட்டி பாடினார்கள். இது 4ஆகமம் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் இருக்குது. தாளங்கள் தட்டி இந்த பாடகர்கள் இவர்கள் எல்லாம் பாடுகின்றார்கள். அங்கே வந்து சஹரியா முதலிய எண்வர் அலமத் என்னும் இசைபாடி தும்புராக்களை வாசித்தார்கள்.
வாசிக்கிறார்கள்
யாழ் மாதிரியான உபகரணத்தையும் வாசிக்கிறார்கள். இது அடுத்த வசனம், நாலாகம் 15 அதிகாரத்தில் 20 வசனம். 21 வசனத்தில் சொல்லுகிறார்கள், மத்தித்தியா முதலிய 6 பேர் சிமனி தென்ற இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாக வாசித்தார்கள். இப்ப திருவிழா நடக்கின்ற பொழுது இந்த ஊர்வலத்தில் அதெல்லாம் வாசிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இதே வசனத்திலே பிரக்கியாவும் எல்கானாவும் பெட்டியை காவல் காத்து வந்தார்கள். இதே அதிகாரம் 4:15-29 வசனத்திலே தாவீது ராஜா ஆடி பாடி மகிழ்ந்து வந்தான் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. இது உங்களுடைய திருவிழா. சுவாமி ஊர்வலம் வருகின்றார், தோளிலே தண்டிலே காவி கொண்டு வருகிறார்கள், தாளத்தை தட்டுகிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், இசை வாத்தியங்களை முழங்குகின்றார்கள். இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்திலே வடிவாக அந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற 16 அதிகாரத்தில் 4 அதிகாரத்தில் அந்த பெட்டி முன்னாக அவர்கள் சர்வாங்க பலி சமர்ப்பிக்கிறார்கள். பலி கொடுத்தல், தகன பலி, நெருப்பிலே பலி கொடுத்தல பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பலவிதமான கருத்துக்கள். மற்றது என்னோட சொல்லுவார்கள், எங்களுடைய கடவுளுக்கு வந்து பெண்கள் இருக்கின்றார்கள், சக்தி வழிபாடு இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு எல்லாம் சமூகத்தில் நாங்கள் சொல்லுவோம், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது என்று சொல்லுகின்றோம். இப்ப உலகத்தை இறைவர் படைத்தார் என்றால் அந்த படைத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று கேட்பார்கள். இறைவன் படைத்த எல்லாவற்றிலும் அந்த இருமத்தன்மை டியூவல் போர்சஸாக முத்திரையுத்தி விட்டார். சக்தியும் சிவமாய தன்மையும் உலகம் எல்லாம் ஒட்டு ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக ஆண் பெண்ணாக உயர்குண குணியுமாகி பாசிட்டிவ் நெகட்டிவ் கேனோட் கத்தோட் வடகுலம் தென்புலம் இப்படி எல்லாம் இரட்டை போர்சஸாகத்தான் உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருந்தது. அது உயிருள்ளவராக இருந்தால் என்ன, உயிரற்ற சடப்பொருட்களாக இருந்தால் என்ன, சக்தி வடிவங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த இரட்டைத்தன்மை இருக்கின்றது இல்லையா. அப்ப அதான் ஒத்து ஒவ்வா உயர்குண ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக உயர்குண குணியுமாகி வைத்தனன் அப்படி வச்சுட்டார் அவர். இது ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கிறார் தன்னை அறிவதற்காக. அப்ப இந்த உரை வந்து சிவசக்தியாக வழிபடுவது எமது மரபு. அப்ப இந்த கிறிஸ்தவத்திலே அப்படி ஏதாவது இருக்கின்றதா என்று சில பேர் கேட்பார்கள். அப்ப அதுல வந்து உன்னத பாட்டில் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கின்றது, உன்னுடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள், உமது நாமம் ஊற்றுடைய பரிமள தைலமாய் இருக்கின்றது, நல்ல நறுமணம் பொருந்த உம்முடைய நாமம் இருக்கின்றது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கின்றார்கள். இது 3 வசனம். இப்ப இறைவனை கன்னியர்கள் நேசிக்கின்றார்கள் என்ற கருத்து அங்கே காணப்படுகின்றது. மற்றது இப்படி பல விதமான விதங்களை காக்கின்றோம். எங்களுடைய இடத்திலே சொல்லுவார்கள், நாங்கள் விபூதி ருத்ராட்சம் போன்ற அனைவரும் புனிதமாக இருத்தல் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக இந்த அவர்களுடைய இதிலையும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது பீதுருவினுடைய ஆடுகளை தொட்டவர்கள் கூட குணமடைந்தார்கள். ருத்ராட்சம் விபூதி சந்தனம் போன்றவற்றை வழிபடுகின்றோம், பூக்கள் கோயில கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புனிதமாக பாவிக்கின்றோம், இதற்கு நோய் தீரும், உங்களுடைய துன்பங்கள் தீரும் என்று நினைக்கின்றோம். அதே மாதிரியாக அங்கே சொல்லுகிறார்கள், தாங்களுடைய கிறிஸ்துவனுடைய பேதனுடைய உடைகளை தொட்டவர்கள் கூட குணமடைந்தார்கள், அவருடைய அங்கங்களை தொட்டவர்கள் குணமடைந்தார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. இப்படி பல விதமான இதுகள் இருக்கின்றது மாதிரியாக. அதே மாதிரியாக எங்களிடத்திலே இன்னொன்று இருக்கின்றது ஆசௌசம். எங்களுக்கு இந்துக்கள் வந்து 5 விதமான தொடக்குகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது ஜனன தொடக்கு, ஒருவர் பிறந்தால் வருகின்ற தொடக்கு. மற்றது மரண தொடக்கு, இறந்தால் வருகின்ற தொடக்கு. மற்றது ஒரு பெண்களுடைய மாதவிலக்கு காலத்தில் வருகின்ற தொடக்கு. மற்ற அதை விட 2 இருக்கின்றது. இந்த தொடக்குகளை பற்றி இருக்கின்றதா என்று கேட்டால், லேவிய ராகமம் 12 அதிகாரத்தில் சொல்லுகின்றது, நீ இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாட்கள் தீட்டாயிருப்பாள். அப்ப ஆம்பளை பிள்ளை பெற்றால் 7 நாட்கள் அங்கே ஆசௌசம். அதுக்கு பிறகும் வருகின்ற தொடரும் அது, 8 நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படுவது. அவர்கள் அந்த சர்க்கம்சிசன் செய்வார்கள். யூத சம்பிரதாயத்திலே இருக்கின்றது, இஸ்லாமியர்களிலும் இருக்கின்றது. அது செய்யப்பட்டு பின்பு அவள் அதன் பின் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவையும் தொடவும் பரிசுத்தமான தலத்துள் வரவும் கூடாது. முதல் 7 நாள், 8 நாள் விருத்த சேதனம் குழந்தைக்கு பண்ணப்படுகின்றது. அதுக்கு பிறகு 33 நாள் அந்த தீட்டு இருக்கின்றது. நாற்பது நாட்களுக்கு அது வருகின்றது. எங்களுடைய இந்து மதத்தின்படி நாங்கள் 31 நாள் என்று வைத்து 30 நாள் என்று வைத்திருக்கின்றோம். 40 நாள் கணக்கு இருக்கின்றது. அப்ப இந்த 40 நாட்கள் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக பெண் பிள்ளையை பெற்றால் 2 வாரம் முதல் தீட்டாக இருந்து அதற்கு பின்னால் சுத்திகரிப்பு நிலையிலே 66 நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கூடுதலாக இருக்கப்படுகின்றது. அதே மாதிரியாக மாதாந்த விளக்கின் போது, பெண்களுக்கு வருகின்ற மாத விளக்கின் போது, இந்த லேவியர் அகமத்தில் 15 அதிகாரத்தில் 19 முதல் 29 வரையான வசனங்கள்ல சொல்லுகின்றது, பாதாந்தம் 7 நாட்கள் தீட்டாயிருப்பாள்.
7 நாட்கள்
அன்றைக்கு அவளை தொடுகின்றவரும் அன்று சாயந்திரம் வரை தீட்டாயிருப்பார். அவளை தொட்டவர்களுக்கும் அது வந்துடும். அன்று சூரியன் மறையும் வரைக்கும் அவர்களுக்கு அந்த தீட்டு உண்டு. அவள் தொட்ட எந்த பொருளும் தீட்டாயிருக்கும். இதை பற்றி மேலதிகமான இதுகள் பார்த்தால் அந்த லேவியர்ல 11, 12, 13, 14, 15, 21 அதிகாரங்கள்ல இதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆசௌச விதி என்று சொல்லி ஆர்வலாளர்கள் சொல்லி இருக்கின்றார். பலரும் எழுதியிருக்கின்றார்கள் இந்த விதிகளை பற்றி. நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பல முறை இதை பற்றி கதைத்திருக்கின்றோம். அப்ப அந்த மற்றது இந்த நாங்கள் கோயில்களுக்கு காணிக்க கொடுக்கிறோம் இல்லையா, அதை பற்றியும் கூட சொல்லி இருக்கின்றது. அவர்கள் மத்தியில் ஒரு அதிகாரத்தில் 8 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லும், அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. சில பேர் சொல்லுவார்கள் வந்து இந்த பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடு முறை. பழைய ஏற்பாட்டில் இருந்தது இயேசு கிறிஸ்துநாதரின் வருகையின் பின்னர் அது செயலிழந்து விட்டது. அது ஒரு வரலாற்று ஆவணம் மட்டுமே. புதிய ஏற்பாடுதான் எங்களுக்கு நடைமுறையில் இருக்கின்றது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் சைவர்களுடைய இதன்படி பார்க்கின்ற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த சைவத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் அது நடைமுறையில் இழந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயுடைய 8 அதிகாரம் 4 வசனத்திலேயே மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தென்று தான் சொல்லுகின்றார். மோசைக்கு கட்டளையிட்டது பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது. அதே மாதிரியாக நாங்கள் ஒரே கடவுளை வணங்குவதோடு நாங்கள் கடவுளுடைய தூதர்களை தேவர்களை வணங்குகின்றோம் இல்லையா, அக்னி வரணன் இந்திரன் அப்படியான வாத வணக்கம் திக்கு தெய்வங்களுக்கு வணக்கம் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அது ஏன் வணங்க வேண்டும், தேவனாகி ஒருவனே வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே பார்த்தால் ஆதி ஆகமத்திலே ஆபிரகாம் என்ன செய்கின்றார், தேவதூதர்கள் மூவரை பூமிக்கு நேராய் தாழ்ந்து வணங்கினான். அந்த தேவதூதர்களையும் கூட வணங்குகின்ற முறை அங்கே காணப்படுகின்றது. இப்படி பல புதுமையான விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இதுல வந்து நாங்கள் இந்த ஒரு கிறிஸ்தவர்கள் பார்ப்பது வேறு, நாங்கள் எப்படி இந்துக்கள் சைவர்கள் எப்படி இந்த மதத்தை பார்க்கின்றோம், புரிந்து கொள்ளுகின்றோம், எப்படி அந்த மதத்துடைய நூல்களை புரிந்து கொள்ளுகின்றோம் அல்லது வளமகளை புரிந்து கொள்வோம் என்பதற்கு ஒரு புரிந்துணர்வு பாலம்.
உண்மையிலேயே டாக்டர், இன்றைய இந்த நிகழ்வு என்னை பொறுத்தளவிலே சைவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் நீங்கள் பல விளக்கங்களை கூறியிருக்கிறீர்கள்.
மத புரிந்துணர்வு இன்னொன்னு கேட்டால், இன்னொரு மதம் என்ன சொல்லுவது என்று தெரிந்து கொள்ளாவிட்டால், அது எம்முடைய மத தத்துவத்தின்படி பார்த்து விளங்கிக் கொள்ளாவிட்டால் அந்த புரிந்துணர்வு வராது. அந்த புரிந்துணர்வு வராவிட்டால் அது மத காப்புணர்ச்சி இருக்கும், தப்புணர்வு ஏற்படும், மற்ற மதங்களை மதிக்கும் தன்மை இராது. அந்த தன்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா மதங்களும் இறைவனைக்கு அடைவதற்காக பாதையை சொல்வதற்காகத்தான் வந்தது. மக்கள் சந்தோஷமாக சமாதான சாந்தியாக இருப்பதற்காகத்தான் வாழ்ந்தது. மக்களோடு மக்கள் சண்டை பிடிக்கவும் யுத்தம் செய்யவும் நாகரிகங்களை அழிக்கவும் எரிக்கவும் வரவில்லை மதங்கள். விவேகானந்தர் சொன்னது போல அப்படியும் நடந்திருக்கின்றது. அது மக்களுடைய அறியாமையினால் வந்தது தவிர அது மதங்களுடைய தன்மையாக கருதக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தா இந்த மறுபிறப்பை பற்றி எல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம் இல்லையா. அப்ப இந்த கிறிஸ்தவ வேதத்திலே மறுபிறப்பை பற்றி இருக்கின்றது. அப்ப ஒரு முறை கேட்டு நான் சொல்லுவேன், முதலாவது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது என்னுடைய கையிலே இல்லை. ஃபியூச்சரும் என்னுடைய கையில இல்லை. இந்த பிரசன்ட், இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை வைத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த கிறிஸ்தவம் இஸ்லாமியம் போன்ற மதங்களில் வந்து மறுபிறப்பை பற்றி பெரிதாக அவர்கள் சொல்லுவதில்லை. சுருக்கமாக இன்றைய வாழ்க்கையை எப்படி சொல்லுகிறாங்க, கனவுடையங்கள், உலகத்தை எப்படி, உலகத்தை கடவுள் படைத்தார் என்பதை பற்றி எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் உலகத்தை எப்படி படைத்தார் என்று பார்த்தால், அப்ப மற்ற மதங்களில் வேலை ஸ்னாப்ஷாட்டாக ஒரு 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 வேலை குறுகிய விவரம் கொடுத்திருப்பார்கள். அதை பற்றிய விரிவான விவரங்கள் எங்களுடைய புராணங்கள் எங்களுடைய வேதங்களிலே கூடப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி முன்னையும் பார்த்தோம் நாங்கள். அதே மாதிரியாக இந்த மறுபிறப்பு கொள்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது நான் சொன்னேன், இந்த ஞானஸ்நான யோவான் என்று ஒருவர் வருகின்றார். அந்த ஞானஸ்நான யோவான் தான் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவர். அப்ப அவரை கேட்கின்றார்கள், நீர் யார்? எலியாசனுடைய மறுபுறப்பா. எலியாசன் முன்னிட்டிருந்த தீர்க்கதரிசி. அப்ப யோவான் முதலாம் அதிகாரம் 21 வசனத்திலே வருகின்றது. அந்த ஞானஸ்நான யோவானியை நோக்கி கேட்கின்றார்கள், நீர் எலியாசா, நீர் யாரு என்று சொல்லி கேட்கின்றார்கள். நீர்தான் மீட்பரா என்று கேட்கின்றார்கள். அவர் அப்படி இல்லை என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்தான் எலியாஸ் என்பதை பின்னொரு வசனத்திலே மத்தேயினுடைய 11:14 வசனத்திலே சொல்லுகின்றார். And if he will receive it, this is Elias, which was for to come. இவர்தான் அவர், இதற்காக வந்திருக்கின்றார் என்ற வசனத்தை சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக இந்த இயேசு கிறிஸ்துவினாரே ஒரு முறை கேட்கின்றார். இந்த மத்தேயுடைய 16:14 வசனத்தில் கேட்கின்றார், இந்த மற்றவர்கள் என்ன என்ன மாதிரி சொல்லினம், மற்றவர்கள் என்னை எப்படி பேசுகிறார்கள் என்று கேட்கின்றார் சீடர்களை பார்த்து. அப்ப அவர்கள் மறுமணி சொல்லுகிறார்கள், சிலர் சொல்லுகிறார்கள் நீர் பரிசுத்த அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற ஜோவான் தான் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் நீர் எலியாஸ் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் நீ எரேமியா என்று. அவர்கள் எல்லாம் முன்னிருந்த தீர்க்க தரிசிகள். சிலர் சொல்லுகிறார்கள் நீர் இன்னொரு தீர்க்க தரிசி என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இங்கே அந்த முன்னே வந்தவர்கள் திருப்பி வருவார்கள் என்ற கொள்கை காணப்படுகின்றது. ஆதியிலே அதுக்குரிய இடம் இருக்கின்றது. பிற்பாடு அதற்குரிய இதை சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்த தன்மை காணப்படுகின்றது, அந்த ஒப்புமை காணப்படுகின்றது. ஆகவே நிறைய அந்த ரெண்டு கூடிய நிறைய ஒற்றுமை இருக்கின்றது, ஒப்புமை இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமும் வேறுபாடுகளும் கூட இருக்கின்றது. ஆனால் அந்த ஒற்றுமைகளை உணர்ந்து புரிந்து கொண்டால் இது எங்களுக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களோடு சமாதானமாக வாழவும், அவர்களோடு ஐக்கியமாக வாழவும், அவருடைய ஆராதனைகள், மத உண்மைகள், கோட்பாடுகள் அவர்களுடைய புரிந்து கொள்ளவும், அவர்களுடைய ஞானிகளை பற்றி அறிந்து கொள்ளவும் இலகுவாக இருக்கும். ஒரு ஒரு சமாதான வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும்.
உண்மையிலே டாக்டர், இந்திய விஷயத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த இவ்வளவு நேரமும் நீங்கள் கொடுத்த விஷயங்களை கட்டாயம் நேயர்கள் கிரகித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சிறிய இடைவேளைக்கு பின்பு நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
உங்கள் வினாக்களுடன் நீங்கள் தேவையானால் வரலாம்.